வேத ஆராய்ச்சி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே. பல பிரயாணம் செய்துமே பாவத்தின் கூர்மையை வெல்ல முடியவில்லை. சோதனை நேரத்தில் உடல் உள்ளம் கரைப்பட, துக்கம் நிறைந்திட வாழ்வெல்லாம் சோகமயம், நிம்மதியையும் விடுதலை சாபமும் துரத்திடும் வேளையில் கல்வாரி சிலுவையின் காட்சியில் மூழ்கி பலியாடாம் இயேசுவின் இரத்தத்தில் என் பாவம் மன்னிக்கப்பட்டது, நம்பிக்கை பிறந்தது. சோதனை வேளையில் இயேசுவின் துணை கண்டேன், பரலோக பாதையில் இணையற்ற இன்பம் பெற்றேன். மெய்பொருள் இயேசுவே, காலமும் கடந்திடும் சீலமும் குறைந்திடும், மனிதனின் வாழ்வு ஓர் மாபெரும் மாயை. கல்வி செல்வம் புகழ் பதவியாசைகள் பல, மரணம் வரும் போது மறைந்து ஓடி போகும். உன் பாவமோ தூய்மையோ உன்னை துரத்திடும், புதிய சிலுவை வரி வந்து மெய்பொருள் இயேசுவே. அனைத்து சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே.
நேயர்களுக்கு வணக்கம். TWR நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்ட ஒரு நேயராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். இதில் பங்குபெறும் அனைவருக்கும் ஒரு பரிசு உண்டு. 5 ஆண்டுகள் அல்லது 5 இயர்ஸ் என்ற வாசகத்தோடு உங்கள் முகவரியை தெளிவாக எழுதி அனுப்புங்கள் அல்லது SMS செய்யுங்கள். எமது முகவரி TWR தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. SMS பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் 9442252627. இந்த மாதத்தின் இறுதி நாள் வரை வந்து சேரும் முகவரிகளுக்கு மட்டுமே வினாத்தாள் அனுப்பி வைக்கப்படும்.
விஞ்ஞான உலகம் எங்கோ சென்றுவிட்ட இந்த காலத்திலும் அதிகாலையிலேயே வானொலியை இயக்கி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இதுவரை எழுதப்பட்டுள்ள புத்தகங்களிலேயே மிக சிறந்த புத்தகம் வேத புத்தகம். வேறு எந்த புத்தகங்களும் தாக்கப்பட்டதை பார்க்கிலும் மிக அதிகமாக தாக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்றால் அதுவும் இந்த வேத புத்தகம்தான். என்றாலும் பல்லாயிரம் ஆண்டுகளாக எண்ணற்ற மக்களுக்கு இது ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறது. 24 சரித்திர நாவல்களை எழுதிய ஸ்காட்லாந்து தேசத்தைச் சேர்ந்த வால்டர் ஸ்காட் என்பவர் மரணப்படுக்கையில் இருந்தார். தனக்கு உதவி செய்து கொண்டிருந்த மனிதனை பார்த்து திடீரென்று எடுத்து வாசி எடுத்து வாசி என்றார். புத்தக அலமாரியை அவன் தடவிக் கொண்டிருந்தவனாக, ஐயா, எந்த புத்தகத்தை நான் உங்களுக்காக வாசிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், இந்த கேள்வியை ஏன் நீ கேட்கிறாய்? புத்தகம் என்றாலே அது வேத புத்தகம்தான் என்றார். மரிக்கும் ஒரு மனிதனுக்கும் வாழ துவங்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரே விதமாக பயன் தரும் ஒரே புத்தகம் வேத புத்தகம்தான். இந்த அநேகர் தங்கள் வாழ்க்கையின் இறுதிக்கு வரும் வரை அல்லது நெருக்கப்படும் வரை வேத புத்தகத்தின் மேலே நாட்டமற்றவர்களாக வாழ்கிறார்கள். கஷ்டப்படும் பொழுது ஆறுதல் தரும் இந்த வேத புத்தகமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வாழ துடிக்கும் காலத்திலும் உங்களுக்கு வாழ்வளிக்கும் புத்தகமாயிருக்கிறது. இந்த கடினமான காலத்திலும் நாம் வாழ்வை சந்திக்க நம்மை அனுதினமும் ஆயத்தப்படுத்தும் புத்தகம் வேத புத்தகம்தான். நமது வாழ்க்கையில் வரும் ஆபத்து மற்றும் அதிர்ச்சிகளை நாம் சுமூகமாக சந்திக்க நம்மை காத்துக் கொள்வது இந்த வேத புத்தகம்தான். வேத புத்தகத்தின் தாக்கத்தால் மாற்றம் பெற்ற பலர் இந்த உலகத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆப்பிரிக்க தேசத்தைச் சேர்ந்த ஒரு இளவரசர் விக்டோரியா மகாராணியிடத்திலே வந்து இங்கிலாந்து தேசத்தின் மகிமையின் ரகசியம் என்ன என்று கேட்டார். ஒரு வேத புத்தகத்தை அன்பளிப்பாக அவர்களுக்கு கொடுத்து இதுதான் இங்கிலாந்து தேசத்தின் மகிமையின் ரகசியம் என்று கூறினார்கள். அப்படியென்றால் இன்று இங்கிலாந்து தேசம் தாழ்ந்த ஒரு நிலைமைக்கு சென்று விட்டதற்கான காரணம் அவர்கள் வேதத்தை மறந்துவிட்டார்கள். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4 அதிகாரம் 6 வசனத்திலே, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்துவிடுவேன் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். பிரிட்டன் உருவாக்கிய ஓர் அறிவு மேதை பிரதம மந்திரி கிளாட்ஸ்டன். அவர் கூறும்பொழுது, இந்த காலத்து கேள்விகளை குறித்து பேச வேண்டுமென்றால் நற்செய்தியை குறித்துத்தான் பேச வேண்டும். அதுவே மற்ற எல்லாவற்றையும் சரி செய்துவிடும். ஒரு காலத்திலே இத்தேசத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் அனைவரும் கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைய பிரச்சனைகளுக்கான ஒரு காரணம் கர்த்தருடைய வேதத்தோடு தொடர்புள்ள கிறிஸ்தவர்கள் யாரும் உயர்மட்ட அதிகாரத்தில் இல்லை என்றார். மைக்கேல் ஃபாரடே 1800 ஆண்டுகளின் ஆரம்பத்திலே வாழ்ந்தபோது கடவுளுடைய புத்தகம் அவர்களை வழிகாட்ட இருக்கும்பொழுது மக்கள் ஏன் பாதை மாறி போக வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மட்டுமல்ல, சர் ஐசக் நியூட்டன் என்ற விஞ்ஞானி கூறும்பொழுதும், வேத புத்தகம் உண்மையானால் மனிதன் மணிக்கு 50 மைல் வேகத்திலே பணி செய்யும் காலம் வருகிறது என்றார். இதை குறித்து பிரான்ஸ் நாட்டு வால்டர் என்ற ஒரு மனிதர், வேதத்தை படித்ததால் ஐசக் நியூட்டனின் விஞ்ஞான மனம் பேதலித்து போய்விட்டதோ என்று கூறியிருக்கிறார். காலம் சென்ற ஜனாதிபதி தாமஸ் ஜெஃபர்சன் கூறும்பொழுதும், பரிசுத்த வேதாமத்தை கருத்தாய் படிப்பவர்கள் சிறந்த தேசபக்தி உள்ளவர்களாகவும் சிறந்த கணவர்களாகவும் சிறந்த தகப்பன்களாகவும் வாழ்வார்கள் என்று எப்பொழுதும் சொல்வேன் என்று கூறியிருக்கிறார். வெப்ஸ்டர் அகராதியை எழுதிய டேனியல் வெப்ஸ்டர் கூறும்பொழுது, எனது எழுத்து நடையையோ சிந்தனைகளையோ பாராட்ட வேண்டுமென்றால் சிறுவயதிலேயே எனக்கு வேதத்தின் மேல் அன்பை உண்டாக்கின என் பெற்றோரைத்தான் பாராட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மேலும் அவர் கூறும்பொழுது, வேதத்தை பலமுறை வாசித்திருக்கிறேன், வருடத்திற்கு ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிக்கும் பழக்கத்தை இப்பொழுதும் கை கொள்கிறேன், சிறந்த ஒரு வாழ்க்கைக்கான ஒழுக்க நெறிகளையும் சிந்தனைகளையும் வேதத்தில் கண்டுகொள்ளாதவனை குறித்து நான் பரிதவிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக எந்த வகையிலே வேதம் தனித்தன்மை வாய்ந்தது என்பதை குறித்து பார்ப்போம். பல வகைகளிலே வேதம் வழக்கத்திற்கு மாறான ஒரு புத்தகம். உதாரணமாக, இது 2 ஆக்கியோன்களை கொண்டது. வேறு வார்த்தைகளிலே கூற வேண்டுமென்றால் தேவனே வேதத்தின் ஆக்கியோன். மற்றொரு வழியில் கூற வேண்டுமென்றால் மனிதனே வேதத்தின் ஆக்கியோன். சுமார் 1500 ஆண்டுகளாக சுமார் 40 மனிதர்கள் வேதத்தை எழுதியிருக்கிறார்கள். இவர்களில் பலர் ஒருவரை குறித்து ஒருவர் கேள்விப்பட்டிராதவர்களாகவே இருந்தார்கள். என்றாலும் ஒன்றோடொன்று தொடர்புடையதாகவும் அவர்கள் எழுத்துக்களிலே ஒரு தொடர் செய்தி வருவதாகவும் எழுதியிருந்தார்கள். மட்டுமல்ல, இது குறையற்ற ஒரு புத்தகம். சங்கீதம் 19 தாவீது எழுதும்பொழுதும், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்கள் தங்கள் காலங்களிலே வாழ்ந்த மக்களை குறித்த தங்கள் உணர்வுகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்குமே சில குறைபாடுகள் இருந்தன. அவர்கள் குறைவுள்ளவர்களாகத்தான் காணப்பட்டார்கள். மோசே தவறு செய்தார், கானானுக்குள் செல்லும் பாக்கியத்தை இழந்தார். ஆனால் ஆகமங்களை அவர் எழுதும்பொழுது எந்த ஒரு குறையும் ஏற்படவில்லை. கவனித்தீர்களா? இது மனிதனுடைய புத்தகமாக இருந்தாலும் இது தேவனுடைய புத்தகம். வேத புத்தகம் பலதரப்பட்ட மனிதர்களால் எழுதப்பட்டிருக்கிறது. இதில் அரசனும் எழுதியிருக்கிறான், ஆண்டியும் எழுதியிருக்கிறான், மிகச் சிறந்த அறிவு பெற்றவர்களும் எழுதியிருக்கிறார்கள், மிக சாதாரண மனிதர்களும் எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக, லூக்கா மிக சிறந்த கிரேக்க மொழியிலே எழுதியிருக்கிறார். ஆனால் அந்நாட்களிலே மக்கள் கொச்சையான கிரேக்க மொழியைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்த சீமோன் பேதுரு சாதாரண கிரேக்க மொழியிலேதான் எழுதியிருக்கிறார். இருவருடைய எழுத்துக்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்று போலவே பயன்படுத்துகிறார். அவர்கள் இருவரும் தங்களுக்கே உரித்தான எண்ணங்களினாலும் உணர்வுகளினாலும் எழுத அனுமதிக்கப்பட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல வேண்டியவைகளை சொல்லும்படி அவர்கள் இருவரையும் ஆண்டு வழி நடத்தியிருக்கிறார். இதுதான் வேதம் என்னும் அருமையான ஒரு புத்தகம். வேத புத்தகம் மனிதர்களால் எழுதப்பட்டாலும் இது பூரணமாக தேவனுடைய புத்தகம். சுமார் 2500 முறை தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார் போன்ற வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். எனவே நம்மை படைத்த தேவனே வேதத்தின் மூலம் நம்மோடு பேசுகிறார் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது ஜீவனையே நமக்கு தரும் ஒரு புத்தகம். நீங்களும் தேவனுடைய பிள்ளையாக முடியும். உங்களையும் தேவன் ஜெனிப்பிக்கிறார். இதைத்தான் 1 பேதுரு 1:23 வசனத்திலே சொல்லும்பொழுது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று பேதுரு எழுதியிருக்கிறார். கர்த்தர் வேத வாக்கியங்கள் மூலமே மனிதர்களோடு கூட தொடர்பு கொள்கிறார். இன்று அவர் பரலோகத்திலிருந்து நம்மோடு பேசினாலும் ஏற்கனவே நாம் வேதத்திலே வாசிக்கும் காரியங்களைத்தான் திரும்ப கூறுவார். ஏனென்றால் இந்த சந்ததிக்கும் அவர் கூற வேண்டிய அனைத்தையும் அன்றே வேதத்திலே கூறிவிட்டார். வேத புத்தகம் தெய்வீகமானதும் மனுஷீகமானதும் ஆகும். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே நடந்து சென்று களைப்படைந்து உட்கார்ந்தார். இயேசு எப்படி தெய்வீகமும் மனுஷீகமும் இருக்கும் ஒருவரோ அதே போலத்தான் வேத புத்தகமும். இயேசு மக்கள் மத்தியிலே வாழ்ந்து மக்களோடு பேசினார். இன்று வேத புத்தகம் மனிதனோடு பேசுகிறது. மனிதன் இருக்கும் வண்ணமாகவே மனிதனுக்காக கொடுக்கப்பட்டதுதான் வேத புத்தகம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் காண முடியாதிருக்கிற தேவனை புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் இயேசுவில் பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு கிறிஸ்து என்னும் ஒரே வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. புதிய ஏற்பாடு இயேசு என்னும் வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. எனவே வேத புத்தகம் என்றாலே இயேசு கிறிஸ்துதான். வேத புத்தகம் தேவன் தந்த புத்தகம் என்று எப்படி கூற முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா? இந்த கேள்வி கேட்கப்பட வேண்டும், அதுபோலவே விடையும் கொடுக்கப்பட வேண்டும். வேத புத்தகம் தேவன் தந்த ஒரு புத்தகம் என்பதற்கான முதல் அடையாளம், இது காலம் காலமாய் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. எரேமியாவின் புத்தகத்திலே ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். கர்த்தருடைய எழுதப்பட்ட வார்த்தை அவன் கரத்திலே கிடைக்கப்பெற்ற பொழுது ஒரு கூர்மையான கத்தியை கொண்டு வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி போட்டான். ஆனால் அது மீண்டுமாக எழுதப்பட்டது. இன்றும் நமது கரத்திலே வேதம் இருக்கிறது. தொடர்ந்து வந்த பல நூற்றாண்டுகளாக எத்தனையோ வேத புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. இன்றும் வேத வசனத்தை பகைக்கும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்று அதை எரிப்பது அநாகரிகம் என்று எண்ணுகிறோம். ஆனால் முன்பு சிறப்பாக வேதவசனம் பயன்படுத்தப்பட்ட பல இடங்களிலிருந்து வேத புத்தகத்தை பகைத்தவர்களால் இன்று அது தள்ளப்பட்டுவிட்டது. பல பள்ளிகளிலே கல்லூரிகளிலே வேதம் பயன்படுத்தப்படுவது தடை செய்யப்பட்டுவிட்டது. என்றாலும் சுதந்திர தேசம், சமய சார்பற்ற தேசம் என்று பல இடங்களிலே கூறப்படுகிறது. வேத புத்தகத்தின் மேல் எத்தனை தாக்குதல்கள் நடைபெற்ற பொழுதும் இன்றும் அது இருக்கிறது. ஒரு காலத்தில் மிக அதிகமாக விற்கப்பட்ட புத்தகம் வேத புத்தகமாகத்தான் இருந்தது. விற்பனை குறைந்தாலும் இன்றும் வேதம் பாதுகாக்கப்பட்ட ஒரு புத்தகமாயிருக்கிறது. எனவே இது தேவனே தந்த புத்தகம் என்பதற்கு இது ஒரு அடையாளமாயிருக்கிறது. இந்த உலகத்திலே மிக அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகம் என்றாலும் அது வேத புத்தகம்தான். வேதம் தேவன் தந்தது என்பதற்கான இரண்டாவது அடையாளம் அகழ்வாராய்ச்சி ஆகும். பல அகழ்வாராய்ச்சிகள் வேதம் தேவன் தந்த புத்தகம் என்பதை நிரூபித்திருக்கிறது. வேதத்தை குறை கூறிய பலர், மோசே முதல் 5 ஆகமங்களை எழுதியிருக்கவே முடியாது, ஏனென்றால் அந்நாட்களிலே எழுத்து வடிவமே இல்லை என்றார்கள். ஆனால் இந்நாட்களில் மோசே 5 ஆகமங்களை எழுதவில்லை என்று யாருமே பேசுகிறதில்லை. காரணம் என்ன? வேதம் கூறும் அநேக உண்மைகள் தோண்டி எடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. உதாரணமாக, எரிகோவின் கோட்டை தோண்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது திடீரென இடிந்து விழுந்திருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. மேலும் மிக பழைய பல தோல் சுருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. 1947 ஆண்டு கூட சவக்கடல் அருகே உள்ள குகைகளிலிருந்து மிக பழைய ஒரு வேத பகுதி கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே அகழ்வாராய்ச்சியும் வேத புத்தகம் தேவன் நமக்கு தந்த புத்தகம் என்பதை உறுதிப்படுத்துகிறது. வேத புத்தகம் தேவன் நமக்கு தந்த புத்தகம் என்பதற்கான மூன்றாவது அடையாளம் வேதத்தில் கூறப்பட்டுள்ளதும் நிறைவேறியிருக்கிறதுமான தீர்க்க தரிசனங்கள் தான். வேதம் தேவனுடைய புத்தகம் என்பதற்கான ஒரே ஒரு அடையாளத்தை கூறுங்கள் என்றால் அது தீர்க்க தரிசனம் என்று கூறலாம். மிக உறுதியாக அதை நாம் சொல்லலாம். வேதத்தில் அநேகம் நிறைவேறியுள்ள வாக்கு தத்தங்களை, தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் 1/4 பகுதி அது எழுதப்பட்ட காலத்தில் தீர்க்க தரிசனங்களாகவே இருந்தன. அதாவது எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் காரியங்கள் கூறப்பட்டுள்ளன. அவைகளில் மிக அதிகமான காரியங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டன. சில காரியங்கள் அந்தந்த தீர்க்க தரிசிகளின் காலத்திலேயே நிறைவேறிவிட்டன. உதாரணமாக, ஆகாப் ராஜாவாக இருந்தபொழுது மீகா என்னும் தீர்க்கதரிசி ராஜா யுத்தத்திற்கு சென்றார், தோல்வி அடைவார், கொலை செய்யப்படுவார் என கூறினார். ஆனால் அந்நாட்களிலே வாழ்ந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஆகாப் போரிலே வெற்றி பெறுவான் என்றார்கள். ஆகாபரசன் மீகாவை தான் வருவரை சிறையிலே அடைத்து வைத்திருக்கும்படியாக கூறினான். உடனே மீகா, நீர் திரும்பி வருவீர் என்றால் கர்த்தர் என் மூலமாக பேசவில்லை என்பதை அறியும் என்று கூறினான். உண்மையாகவே கர்த்தரே மீகா மூலமாய் நடக்கப் போவதை கூறியிருந்ததால் ஆகாப் யுத்தத்தில் தோல்வி கண்டான், கொலை செய்யப்பட்டான். அவன் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது யாரும் அவனை ராஜா என அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடி வேஷம் தரித்திருந்தான். என்றாலும் கர்த்தர் கூறியபடியே காரியங்கள் நடந்தன. இதை 1 Kings 22 நாம் வாசிக்கலாம். அது எப்படி நடந்தது? யுத்தம் முடிவடையும் நேரத்தில் ஒருவன் எதையுமே குறிவைக்காமல் ஒரு அம்பை எடுத்து தனது வில்லிலே வைத்து எய்தான். ஒருவேளை அதுதான் அவன் கையில் இருந்த கடைசி அம்பாய் கூட இருந்திருக்கலாம். அது ஆகாப் ராஜாவின் கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது என்று வேதம் கூறுகிறது. வேதம் தேவன் தந்த புத்தகம் என்பதற்கு நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள் ஒரு அடையாளம் என்பதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மற்றொரு உதாரணத்தை கூறுகிறேன், கவனியுங்கள். 2 Kings 19:32 சொல்லும்பொழுது, அசீரியா ராஜா இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, அதன் மேல் அம்பு எய்வதில்லை, வந்த வழியே திரும்பி போய்விடுவான் என்று ஏசாயா கூறினார். கோட்டைக்கு வெளியே 185,000 வீரர்கள் கூடி நின்றார்கள். ஒருவன் கூட ஒரு அம்பும் எய்யவில்லை. தீர்க்கதரிசி கூறியபடியே நடந்தது. அதே ஏசாய தீர்க்கதரிசிதான் ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று கூறினார். 700 ஆண்டுகளுக்கு பின் அதுவும் அப்படியே நிறைவேறியது. கன்னிகையான மரியாளின் வயிற்றிலே இயேசு பாலகன் தோன்றினார். இவைகளைப் போலவே இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறியிருக்கின்றன. சங்கீதம் 69:21 என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதுபோலவே இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவருடைய எதிராளிகளே அவர் குடிக்கும்படி காடியை கொடுத்தார்கள் என யோவான் 19:28-30 வாசிக்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்திலே மழை பெய்யும், பனி பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறலாம். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி மிக துல்லிபமாக கூற வேண்டும், இல்லையென்றால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என கொலை செய்யப்படலாம். ஒரு தீர்க்கதரிசி கூறும் காரியங்கள் நிறைவேறினால் அவன் ஒரு உண்மையான தீர்க்கதரிசி என்றும், அவன் கூறியது நிறைவேறாவிட்டால் அவன் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்றும் அறிந்து கொள்ளும்படி தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். வேத புத்தகத்திலே கூறப்பட்டு வேத வசனங்களில் எழுதப்பட்ட காலத்திலேயே நிறைவேறிய இன்னும் பல தீர்க்க தரிசனங்களை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிந்திப்போம். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்கள் வீட்டிலே உங்களுக்கென ஒரு வேத புத்தகம் இருக்கிறதா? ஒருவேளை அப்படி இல்லை என்றால் நாம் தொடர்ந்து வேதத்தை பகுதி பகுதியாக, அதிகாரம் அதிகாரமாக, வசனம் வசனமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். உங்களுக்கு வேத புத்தகம் தேவை என்றால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். வேதத்தை குறித்த தவறான கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கும் என்றால் இன்று நீங்கள் கேட்ட வார்த்தைகளை சற்றே எண்ணி பாருங்கள். தேவனால் பாதுகாக்கப்பட்டு வரும் புத்தகம் வேத புத்தகம். தேவன் மனிதனை கொண்டு காலம் காலமாய் வாழும் மனிதர்களோடு பேசும்படியாய் எழுதியதுதான் வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து, நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொண்டால் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளலாம் என்று வேதம் மிக தெளிவாய் கூறுகிறது. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லப் போகிறோம். இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்ற பிறகு நித்திய நித்தியமாய் நாம் தேவனோடு வாழ வேண்டுமென்றால் நமக்கு நித்திய ஜீவனை தருவது இந்த புத்தகம் என்பதை மறந்து போக வேண்டாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் இவைகளே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, வேத வசனங்களை முறையாக கற்றுக்கொள்ளும்படியாக மீண்டும் இந்த ஆண்டிலே நாங்கள் துவங்கியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை இன்றுதான் கேட்கிற சகோதர சகோதரிகள் யார் இருந்தாலும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் கவனித்து கேட்டு தங்கள் வாழ்க்கைக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தரலும். பாவ பிடியில் இருக்கிறவர்களுக்கு உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளினாலே நீர் விடுதலையை தாரும். வியாதியாயிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் வியாதியிலிருந்து விடுதலையை தாரும். சமாதான குறைவோடு இருக்கிறவர்களுக்கு உம்முடைய மெய்யான சமாதானத்தை கொடுத்தரலும். இந்த வார்த்தைகள் வாழ்க்கையிலே விடுதலையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கட்டும். ஏய் சுரட்சகரின் வல்லமிழ நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பவித்ரேஸ்வரா பவித்ரேஸ்வரா.
ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். யோவான் 9:31 வசனத்தின் பின்பாகம். யோவான் 9:31 வசனத்தின் பின்பாகம்.
தெரிக்கும் அக்னீஸ்வரா, பாவிக்கு மறுவாழ்வாம் ரக்ஷேஸ்வரா, அனைத்துக்கும் மேலான சர்வேஸ்வரா, அகிலாண்டம் படைத்தாளும் பிரம்மேஸ்வரா, மரித்த பின்பு உயிர்த்தெழுந்த ஜீவேஸ்வரா, வாழும் பவித்ரேஸ்வரா.
அன்பர்களே, டி டபிள்யூ ஆர் நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை கேட்ட ஒரு நேயராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறோம். இதில் பங்குபெறும் அனைவருக்கும் ஒரு பரிசு உண்டு. 5 ஆண்டுகள் அல்லது 5 இயர்ஸ் என்ற வாசகத்தோடு உங்கள் முகவரியை தெளிவாக எழுதி அனுப்புங்கள் அல்லது SMS செய்யுங்கள். உங்கள் கடிதங்களை ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்கள் 9442252627, மற்றும் ஒரு எண் 9585460460.
சமயத்து மெய்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்பொருள் இயேசுவே, பொருள் இயேசுவே.